السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله، اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها النبي اتق الله ولا تطع الكافرين والمنافقين إن الله كان عليما حكيما واتبع ما يوحى إليك من ربك إن الله كان بما تعملون خبيرا وتوكل على الله وكفى بالله وكيلا. قال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية. رواه البخاري. கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய வீட்டில் அல்லாஹுடைய வசனங்களின் தப்சீரை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் இன்னைக்கு வந்து இந்த வருஷத்துடைய கடைசி தப்சீர் வகுப்பு அப்படிங்கிறனால சில விஷயங்களை சேர்த்து நான் உங்களுக்கு மொத்தமாக சொல்லிடுறேன். நம்ம சூரத்துல் அஹ்சாபுடைய சூரத்துல் அஹ்சாப்னு சொன்னா 33வது சூரா. இந்த சூராவுடைய முதல் ரெண்டு ஆயத்து பார்த்தோமா, மூணு ஆயத்து பார்த்தோமா, முதல் ரெண்டு ஆயத்துகளை நம்ம வந்து இதுக்கு முன்னால பார்த்துருக்கிறோம். சூரத்துல் அஹ்சாபுக்கு முன்னால ஏறக்குறைய ஆறு வாரங்களாக எதை படிச்சோம்னு சொன்னா சூரத்துன் 124வது சூறாத இல்லையா, சுமார் ஒரு ஆறு மாசமா முழுசா படிச்சோம். அதனுடைய சட்டத்திட்டங்களை எல்லாம் பார்த்துருக்கிறோம். இந்த சூறாவை ஆரம்பித்து ஒரு ரெண்டு மூணு வாரங்கள்லயே நம்ம வெளியூருக்கு போயிட்டனால இதை வந்து முழுசா பண்ண முடியல. எப்படி சூரத்தின் 100 முடிக்கிறதுக்கு ஒரு 6 மாசம் ஆனிச்சோ, அது மாதிரி இந்த சூரத்துல் அஹ்சாப முடிக்கிறதுக்கு சுமார் இன்ஷா அல்லாஹ் ஒரு 6 மாசம் ஆயிரும். ஏன் அப்படின்னு சொன்னா இந்த சூறாவை நான் ஆரம்பிச்ச 3 வாரம், முதல் வாரத்துல என்ன சொன்ன சொன்னா இந்த சூறாவை பற்றிய ஒரு அறிமுக உரை. மொத்த ஒரு வாரமேக இந்த சூறாவை பற்றிய அறிமுக உரை முதல்ல ஒரு முக்கால் மணி நேரம் பண்ணோம். ரெண்டாவது பாத்தியலாக்கு இந்த சூறாவுடைய முதல் ஆயத்து பார்த்தோம். லாஸ்டாக பார்த்தமாக்கேன் இந்த வத்தபிஹமா யூஹா இலைக்கு மிர் ரப்பிக், இந்த சூறாவுடைய ரெண்டாவது ஆயத்து. நபியே, உங்களுக்கு வஹி மூலமாக எது அருளப்பட்டதோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள் அப்படின்னு நல்லா சொல்றோம் பாத்தியலா. அப்படிங்கும் போது வஹினா என்ன, வஹியுடைய வகைகள் என்ன, ஹதீஸ் வந்து வஹியா இல்லையா, ஹதீஸுடைய பாதுகாப்பு தன்மை என்ன, குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்ன அப்படிங்கிற செய்திகளை எல்லாம் நம்ம கடைசி வாரமா பார்த்துருக்கிறோம். இந்த வாரம் இதை கடைசி வகுப்புங்கிறனால ரமலான் மாசத்தை நெருக்கி வர்றனால குர்ஆன் அருளப்பட்ட நோக்கம் என்ன அப்படிங்கிறத இந்த தஃப்ஸீர் உரையில இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்த்துக்கலாம். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நபிமார்களுக்கு அல்லாஹ் பல்வேறு அற்புதங்களை கொடுத்திருக்கிறான். அந்த அற்புதத்தின் மூலமாக அந்த மக்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க அப்படிலாம் வரலாறு இருக்குது. ரசூலுல்லாஹ்வுக்கு நிறைய அற்புதங்கள் அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா, கொடுத்தான். அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதங்களில் மிகப்பெரிய அற்புதம் எது என்று சொன்னால், எது அற்புதம், திருமறை குர்ஆனே அற்புதம். அப்படியே ஹதீஸ் வரும், ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதங்கள்ல மிகச்சிறந்த அற்புதம், மிகப்பெரிய அற்புதம் எது என்று சொன்னால் திருமறை குர்ஆன் என்றே ஹதீஸ் வருகிறது. அதனால இந்த குர்ஆன் அருளப்பட்ட நோக்கம் என்ன அப்படிங்கறத நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, முக்கியமான 5 நோக்கங்களை உங்களுக்கு நான் சுருக்கமா சொல்லிடுறேன். ரமலான் மாசம் வர்றனால குர்ஆன் அருளப்பட்ட முதல் நோக்கம் என்ன என்று சொன்னால், குர்ஆனை ஓத வேண்டும் இல்லையா. நம்ம எல்லாம் நிறைய பேர் என்ன செய்யறோம்னு சொன்னா, குர்ஆனை வந்து எப்போ ஓதுவாங்க, சக்கராத்து டைத்துல ஒரு ஆளுக்கு சக்கராத்து அப்படின்னு சொன்னா உட்கார்ந்து என்ன செய்வாங்க, குர்ஆன் ஓதுவாங்க. ஒரு ஆள் மூத்தா போயிட்டார் அப்படின்னு சொன்னா அந்த மூத்தா போனவருக்காக என்ன செய்வாங்க, குர்ஆனை ஓதுவாங்க. ஒரு பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு சீறு கொடுப்பாங்கல்ல, சீறு கொடுக்கும் போது ஃபர்ஸ்டா எதை கொடுப்பாங்கன்னு சொன்னா எதை கொடுப்பாங்க, குர்ஆனை கொடுப்பாங்க. அப்ப குர்ஆன் என்பது பிள்ளைக்கு சீராக அல்லது சக்கராத்தில அல்லது மௌத்தா போனவங்களுக்காக ஓதக்கூடிய ஒன்றாக நாம் எதை ஆக்கிவிட்டோம்? குர்ஆனை ஆக்கிவிட்டோம். ஆனால் மௌத்தா போனவங்களுக்காகவா குர்ஆன் அருளப்பட்டுச்சு? இல்ல. மௌத்தா போனவங்களுக்காக எந்த சூரா ஓதுவாங்கன்னு சொன்னா எந்த சூரா ஓதுவாங்க? யாசின் சூராவத்தா? யாசின் சூராவத்தா ஜனாசாவுலையும் ஓதுவாங்க, அடக்க மன்றத்துக்கு முன்னாலே ஓதுவாங்க. அதனால தான் நீங்க பாத்தீங்களாக்க சின்ன சின்ன புக்கு மாதிரி யாசின் சூராவை மட்டும் போட்டிருப்பாங்க. சின்ன சின்ன புக்காக வேற சூரா நீங்க பாத்துக்கிறீங்களா? பாத்துருக்க மாட்டீங்க. யாசின் சூராவை மட்டும் போட்டிருப்பாங்க. அதான் அந்த மூத்தானவங்களுக்காக ஓதனே அப்ப நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதே யாசின் சூராவுலையே 36வது சூரா, சூரா யாசின் 36வது சூரா, அதே சூராவுல பாருங்க 69-70 சரியா? யாசின் சூராவுலையே இந்த குர்ஆன் ஏன் அருளப்பட்டது, எதற்காக அருளப்பட்டது என்பதை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். வமா அல்லமுனாஹு ஷிஅர வமா யம்பகி லஹு இன் ஹுவ இல்லா ஜிக்ருன் வ குர்ஆனு முபீன். 69வது ஆயத். வமா அல்லமுனாஹு ஷிஅர, நாம் அவருக்கு கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை. அவர் தான் யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை சொன்னாங்கல்ல, குர்ஆனை சொன்னாங்கல்ல, அந்த மக்காவுடைய காவிர்கள் சொன்னார்கள் இது கவிதை, அவர் கவிஞர் என்று சொன்னார்கள். அதுக்கு தான் அல்லாஹ் சொல்லுவான், வமா அல்லமுனாஹு ஷிஅர, நாம் அவருக்கு கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை. வமா யம்பகி லஹு, அது அவருக்கு தேவையும் இல்லை, கவிதை அவருக்கு தேவையும் இல்லை. மாறாக இது என்ன என்று சொன்னால், இன்ஹுவ இல்லா திக்ருன், இது உபதேசமாக இருக்கிறது. திக்ர் என்று சொன்னால் இந்த இடத்தில் உபதேசம், இது ஒரு உபதேசமாக இருக்கிறது. குர்ஆனு முபீன், மேலும் தெளிவான குர்ஆனாக இருக்கிறது என்று குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லிவிட்டு, இந்த குர்ஆன் ஏன் எதற்காக யாருக்காக அருளப்பட்டது என்று சொன்னால், லியுன்தீர மன் கான ஹய்யன், யார் உங்களில் ஹயாத்தாக இருக்கிறீர்களோ அவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக. மூத்தா போனவங்களுக்காக குர்ஆன் கிடையாது. லியுன்தீர மன் கான ஹய்யன், எந்த சூராவை யாசின் சூராவை மூத்தா போனவங்களுக்காக ஓதுறாங்களோ அந்த யாசின் சூராவுலே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்ப மௌத்தா போனவங்களுக்காக குர்ஆன் இல்லப்பா, கபர்வாசிகளுக்கு கிடையாது. லியுன்தீர மன் கான ஹய்யன், யார் ஹயாத்தாக இருக்கிறார்களோ அவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக இந்த நன்மையை நீங்கள் செய்யுங்கள். செஞ்சா சொர்க்கத்துக்கு போயிருவிய, இந்த பாவத்தை செய்யாதிய செஞ்ச நரகத்துக்கு போயிருவிய என்று சொல்லி, ஹயாத்தாக இருக்கிறாங்களே அவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காகத்தான் இந்த குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது என்று குர்ஆனிலே பேசுகிறான். அப்ப அருளப்பட்ட நோக்கத்தை புரிந்து கொண்டு நாம் அமல் செய்ய வேண்டுமே தவிர அதுக்கு உள்டாவாக எதிர்மறையாக செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. ஒண்ணுமில்ல, ஒரு பொருள் எதற்காக படைக்கப்பட்டதோ தயாரிக்கப்பட்டதோ அதுக்குத்தான் அந்த பொருளை யூஸ் பண்ணுமே தவிர அதுக்கு மாத்தி பயன்படுத்துவது வந்து தவறு. இப்ப வந்து சாக்ஸ் இருக்குது, சாக்ஸ வந்து ஒருத்தர் வாங்கி காலில் சாக்ஸ் ஆக போடாம தலையில தொப்பியா போட்டுக்கிட்டான்னு வைங்கள, சரியா? அது சரியா தவறா? அது நீங்க ஹராம் சொல்ல மாட்டீங்க. சாக்ஸ வந்து தொப்பியா போறது வந்து ஹராமா? ஹராம் இல்ல. ஆனா நீ என்ன சொல்லுவிய, கொஞ்சம் ஒரு மாதிரி சொல்லுவியலா இல்லையா? தொப்பி இருக்குது, தொப்பிய வாங்கி தலையில போடாம சாக்ஸ் மாதிரி காலில் மாட்டிக்கிட்டான்னு வைங்களேன், என்ன சொல்லுவிய? கொஞ்சம் ஒரு மாதிரி சொல்லுவீங்களா இல்லையா? அப்ப சாக்ஸ் எதற்காக தயாரிக்கப்பட்டதோ அதற்காக பயன்படுத்த வேண்டுமே தவிர அதற்கு மாற்றமாக பயன்படுத்தினால் அது ஒரு பைத்தியக்காரத்தனம் இல்லையா? சாதாரண ஒரு பொருள் பயன்படுத்துவது தயாரிக்கப்பட்ட நோக்கத்திற்கு மாற்றமாக பயன்படுத்தினால் அதுவே தப்பு என்கிற பொழுது, இந்த குர்ஆன் அருளப்பட்ட நோக்கம் இருக்கா இல்லையா, அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு அமல் செய்ய வேண்டுமே தவிர நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் மாற்றமாக செய்வது பாவம், தப்பு, ஹராம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் அருளப்பட்ட நிறைய நோக்கங்கள்ல முதல் நோக்கம் என்ன என்று சொன்னால், குர்ஆன் ஓதுவதற்காக அருளப்பட்டிருக்கிறது. குர்ஆன் எடுத்து என்ன செய்யணும், ஓதனே. உங்களுக்கு புரிஞ்சிச்சோ புரியலையோ எடுத்து நீங்க என்ன செய்யணும், ஓதனே. இது முதல் நோக்கம். ஏன் என்று சொன்னால், குர்ஆனுக்கு வந்து நீங்க பாத்தீங்களாக்க நிறைய பேர் இருக்குது, அப்படித்தானே. அல் கிதாப் ஒரு பேரு, அல் ஜிக்ர் ஒரு பேரு, அல் ஃபுர்கான் ஒரு பேரு, அல் குர்ஆன் ஒரு பேரு, இதுல எதுக்கு ஒரு பேரு, ஷிஃபா குர்ஆனுக்கு பேரு. இப்ப அல் கிதாப் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான், அல் இஸ்லாமி ஜாலிகல் கிதாபு, ஜாலிகல் கிதாபு என்று பேசுகிறானே. கிதாபா எதை அல்லாஹ் சொல்றான், குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ர, ஸிக்ர் என்று பேசுகிறானே, எதை அல்லாஹ் பேசுகிறான், குர்ஆனை பேசுகிறான். சூரத்துல் ஃபுர்கான் ஒரு சூறாவே இருக்குது, 25வது சூறா. ஃபுர்கான்னா நன்மை தீமைகளை பிரித்து அறிவிக்கக்கூடியது. எதை அல்லாஹ் பேசுகிறான், குர்ஆனை பேசுகிறான். குர்ஆனுக்கு குர்ஆன் ஒரு பேர் இருக்குது, ஷௌர ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹி குர்ஆன், இல்லையா. அப்ப நம்முடைய முன்னோர்கள் வந்து குர்ஆனுக்கு அல் கிதாபுங்கிற பேரையெல்லாம் விட்டுவிட்டு, ஜிக்ருங்கிற பேரை விட்டுட்டு, ஷிஃபாங்கிற பேரை விட்டுட்டு, ஃபுர்கான்ங்கிற பேரை விட்டுட்டு, குர்ஆனுக்கு குர்ஆனுக்கு நூறு பேர் இருக்குது, அதையெல்லாம் விட்டுவிட்டு குர்ஆனுக்கு குர்ஆன் என்று ஏன் சொல்றாங்கன்னு சொன்னா, குர்ஆன் என்ற அந்த வார்த்தைக்கு நேரடி பொருளை நீங்கள் ஓத வேண்டியது. அதுக்கு என்ன அர்த்தம், நீங்கள் ஓத வேண்டியது. கரா ஓதினான், யக்ரவு ஓதுவான், கிராத்துங்குவாங்க, கிராத் ஓதுறாங்க, கிராத் ஓதுங்க சொல்லுவாங்க இல்ல, கரா ஓதினான், யக்ரவு ஓதுவான், கிராத்துன் ஓதுதல், நீங்கள் ஓதுங்கள், குர்ஆன் ஓத வேண்டியது, ஓத வேண்டியது என்று பொருள். அப்ப குர்ஆனுடைய நேரடி பொருளை என்ன என்று சொன்னால், நீங்கள் ஓத வேண்டியது என்று சொன்னால், அப்ப குர்ஆன் அருளப்பட்ட முதல் நோக்கம் என்பது ஓதுவதற்காக குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து அமல் செய்ய வேண்டும். அதனால தான் முதல் வகையே என்ன என்று சொன்னால், முதல் வகை என்ன, பிஸ்மி ரப்பிக்கல் லதி ஹலக். நான் கேட்கிறேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா மக்காவுல 13 வருஷம் இருந்தாங்கல்ல, இந்த மக்கத்து 13 வருஷத்துல 13 ரமலான் மாசம் வந்திருக்குமா இல்லையா, 13 ரமலான் மாசத்துல ரசூல்லா நோன்பு வச்சாங்களா, வைக்கலையா, ஏன் வைக்கல, அல்லாஹ் நோன்பு கடமையாக்கல. மக்காவுடைய 13 வருஷத்துல ஜக்காத்து கொடுத்தாங்களா, ஏன், அல்லாஹ் கடமையாக்கல. மக்காவுடைய 13 வருஷத்துல ஹஜ் பண்ணாங்களா, மக்காவுலதான் இருந்தாங்க ஹஜ் பண்ணாங்களா, இல்ல, ஏன், அல்லாஹ் கடமையாக்கல. அப்ப மக்காவுடைய வாழ்க்கை, ரசூல்லாவுடைய வாழ்க்கை 13 வருஷம், மதீனாவுடைய வாழ்க்கை 10 வருஷம். அப்ப மக்காவுடைய 13 வருஷமாக நீங்க வந்து நோன்பு வைங்க, நீங்க ஜகாத் கொடுங்க, நீங்க ஹஜ் பண்ணுங்க, இதெல்லாம் இஸ்லாமிய ஐம்பெரும் கடமைகளில் ஒரு கடமை. இந்த கடமைக்கு முன்னால் இஸ்லாமிய முதல் கடமை, முதல் கட்டளை என்ன என்று சொன்னால், எது முதல் கட்டளை, எக்ரா நீங்கள் ஓதுங்கள், நீங்கள் படியுங்கள், நீங்கள் அறிவை தேடுங்கள், இல்லையா. இந்த எக்ரா என்ற சூரா அருளப்படுவதற்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாவுடைய மகன் சாதாரண ஒரு முகமதா இருந்தாங்க, அப்படித்தானே, அப்துல்லாவுடைய மகன் முகமதா இருந்தாங்க. இந்த முஹம்மதை ரசூலுல்லாஹாக மாற்றியது எந்த கட்டளை, இந்த இக்ரா என்ற கட்டளை என்று சொன்னால், அவையின் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, குர்ஆன் அருளப்பட்ட முதல் நோக்க முதல் கட்டளை, நீங்கள் ஓதுங்கள், நீங்கள் ஓதுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். எனவே வரக்கூடிய ரமலான் மாசத்துல என்ன செய்யணும், ஓதன. ரமலான் மாசம் முடிச்ச உடனே தூக்கி மேல வச்சு விட்டு அடுத்த ரமலான் மாசத்துல எடுக்கணும் அப்படின்னு இல்லாம, மௌத்தா போற வரை என்ன செய்யணும், குர்ஆன ஓதணும். புரியுதா, ஏன் அப்படின்னு சொன்னா, குர்ஆன்ல பாத்தீங்க சூரத்துல் அன்கபூத் 29வது சூராவுடைய 45வது ஆயத், 29:45 உத்துலு மா ஊஹிய இலைக்கு மினல் கிதாப் இருக்கா, இருக்கா இல்லையா, ஊதுலு நீங்கள் திலாவத் பண்ணுங்கள், மா ஊஹிய இலைக்கு மினல் கிதாப் கிதாபிலிருந்து எது உங்களுக்கு வஹியாக அருளப்பட்டதோ, கிதாபிலிருந்து எது உங்களுக்கு வஹியாக அருளப்பட்டதோ அதை நீங்கள் என்ன செய்யுங்கள், ஓதுங்கள். உத்துலு அல்லாஹ்வுடைய கட்டளை. இருபத்தி இது சூரா நம்பர்ல 29வது சூராவுல 45வது ஆயத்து 30 ஜுசு என்று பிரித்திருக்கிறோமா இல்லையா, அந்த 30 ஜுசுல எத்தாவது ஜுசுடைய ஆரம்பம், 21வது ஜுசுடைய ஆரம்பம். 21வது ஜுசுடைய ஆரம்பமே உத்துலு மா ஊஹிய இலைக மினல் கிதாப், நபியே கிதாபிலிருந்து எது உங்களுக்கு வஹியாக அருளப்பட்டதோ அதை நீங்கள் திலாவத்து பண்ணுங்கள், அதை நீங்கள் ஓதுங்கள். அப்ப குர்ஆனை ஓத வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. அதே மாதிரி பாத்தீங்களாக்கேன், நம்ம எல்லாம் இந்த குர்ஆனை அல்லாஹ்வுடைய வேதம் என்று நம்புகிறோமா இல்லையா, நம்பிக்கிறக்கா இல்லையா, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய வார்த்தை கலாமுல்லா வேதம் நம்புகிறோமே. இந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு எப்படி அமைய வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் அந்த குர்ஆனை ஓத வேண்டும், ஓத தெரிய வேண்டும், ஓத கற்றுக்கொள்ள வேண்டும். யார் குர்ஆனை ஓதுவது இல்லையோ, ஓத தெரியவில்லையோ, யார் குர்ஆனை ஓத கற்றுக்கொள்ளவில்லையோ, அவர்கள் குர்ஆனை குர்ஆன் என்று ஒழுங்காக நம்பாதவர்கள். நான் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்றான். இது குர்ஆன் நம்பினா மட்டும் பத்தாதுங்க, இந்த நம்பிக்கை வெளிப்படணும். நம்பிக்கை என்ன செய்யணும், வெளியாகணும். நம்பிக்கை எப்படி வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால், எதாக வெளிப்பட வேண்டும், ஓதுவதாக வெளிப்பட வேண்டும். அப்பதான் நீங்க குர்ஆன அல்லாஹ்வுடைய கலாம் நம்புறீங்கன்னு அர்த்தம். நீங்க ஓதவில்லை, ஓத தெரியவில்லை என்று சொன்னால் இந்த நம்பிக்கையில் கோளாறு இருக்கிறது, இந்த நம்பிக்கை சரியில்லை என்பதை குர்ஆனை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சூரத்துல் பக்கரா 2வது சூராவுடைய 121வது ஆயத்து 2:121 அவர்கள் எப்படிப்பட்ட மக்கள் என்று சொன்னால், ஆத்தைனாஹுமுல் கிதாப, அவர்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யத்லூனஹு, அந்த வேதத்தை அவர்கள் என்ன செய்வார்கள், ஓதுவார்கள். ஹக்க திலாவத்திஹி, எப்படி திலாவத்து பண்ண வேண்டுமோ அப்படி ஓதுவார்கள். உலாயிக்க யுமினூன பிஹி, அவர்களே இந்த வேதத்தை அல்லாஹ்வுடைய கலாம் என்று ஈமான் கொண்டவர்கள். குர்ஆன ஓதுறாங்கல்ல, குர்ஆன ஓதுறாங்கல்ல, அவர்களே யுமினூன பிஹி, இந்த குர்ஆனை குர்ஆன் என்று ஈமான் கொண்டவர்கள். யார் ஓதவில்லையோ, ஓத தெரியவில்லையோ, அவர்கள் குர்ஆனை குர்ஆன் என்று ஈமான் கொள்ளாதவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே. இப்ப அல்லாஹ்வுடைய கலாம் என்று ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், சும்மா நம்புறேன் நம்புறேன்னு சொன்னா பத்தாது, செய்யல காட்டான். ஒருத்தர் எங்க வாப்பாவை மதிக்கிறேன், எங்க வாப்பாவை கண்ணியப்படுத்துறேன் அப்படின்னு வாப்பா வாப்பான்னு ரொம்ப கண்ணியமா பேசுறார். புரியுதா, வாயில் என்ன செய்யறாரு, வாப்பா வாப்பாங்கிறாரு. அந்த வாப்பாக்காரர் சொல்றாரு, எப்பா தண்ணி குடி, கொஞ்சம் தண்ணி எடுத்து வாப்பா அப்படின்னு கேக்குறாரு. உங்களுக்கு காலையில நீங்க போய் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்றான்னு வைங்கள, அவர் வாப்பா வாப்பான்னு சொன்னார்ல, அவ வாப்பாவை மதிச்சவரா மதிச்சவரா, இந்த வாயில சொல்றாங்கல்ல, இந்த வாயில வட சொல்றாங்கல்ல, அதெல்லாம் சும்மா செயல்ல காட்டுறாங்கல்ல, அதான் என்ன நேசம். அப்ப நேசமாக குர்ஆனை அல்லாஹ்வுடைய வேதமாக நம்புகிறோம் என்று சொன்னால், அதை வெளியே காட்டணும். எப்படி காட்டணே, திலாவத்தாக நீங்கள் காட்டுங்கள். உலாய்க்க யூமினூன பிஹி, அவர்களை இந்த குர்ஆனை அல்லாஹ்வுடைய கலாம் என்று நம்பியவர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப என் அருமை சகோதர்களே, தாய்மார்களே, குர்ஆன் அருளப்பட்ட பல்வேறு நோக்கங்களில் முதல் நோக்கம் என்ன என்று சொன்னால், எதற்காக, ஓதுவதற்காக. இரண்டாவது, நம்ம மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் வார வார தஃப்சீர் பண்றோம். இந்த வாரத்துக்கு பிறகு நம்ம லீவு விடுறோம், ஒரு 1.5 மாசம் இன்ஷா அல்லாஹ் லீவா இருக்கும். அப்புறம் 6 நோம்புக்கு பிறகு மறுபடியும் என்ன செய்வோம், குரூப்ல அறிவிப்பு செய்வோம், ஜும்மாவில் அறிவிப்பு செய்வோம். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா நீங்க எல்லாம் வருவீங்க, உங்களோட மக்களையும் கூட்டிட்டு வாங்க. ஏன் தஃப்சீர் நடத்துகிறோம் என்று சொன்னால், குர்ஆனை சிந்தித்து பார்ப்பதற்காக. வெறுமனை ஓதினால் பத்தாது, ரெண்டாவது என்ன செய்யணும், அதை சிந்திச்சு பார்க்கணும். அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு புரியணும், புரிய முயற்சிக்கணும், அதை சிந்திக்கணும். அது குர்ஆன் அருளப்பட்ட ரெண்டாவது நோக்கம். புரிஞ்சாத்தா, கடைசியை கேட்பேன், ஒன்று ஓதுவதற்காக, ரெண்டாவது சிந்தித்து பார்ப்பதற்காக, சிந்திப்பதற்காக. அதையும் குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சூரா நிசா நாலாவது சூராவுல 82வது ஆயத்து, அஃலா யதபர்ரூர் அல் குர்ஆன, 82 பாய் 4ல 82. அஃலா யதபர்ரூர் அல் குர்ஆன வலவ் கான மின் இந்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இஹ்திலாஃபன் கஸீரா. அவர்கள் குர்ஆனை சிந்தித்து பார்க்க வேண்டாமா, அவர்கள் குர்ஆனை ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா? அல்லாஹ்வுடைய கேள்வி. குர்ஆனை சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறான் சொன்னா என்ன அர்த்தம்? சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் சொல்றான் வலவு கான மின் இந்தி கைரில்லாஹி, அல்லாஹ் அல்லாத பிறரால் இந்த குர்ஆன் அருளப்பட்டிருந்தால் லவஜது ஃபீஹி இஹ்திலாஃபன் கதீரா, இதில் ஏராளமான இஹ்திலாஃபுகளை கருத்து வேறுபாடுகளை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். குர்ஆன்ல கருத்து வேறுபாடு இருக்குதா? சின்ன ஒரு புக்க தயார் பண்றாங்க, 40 வகை புக்கா இருக்கேன், அதுல பாத்தீங்களாக்கு ஒரு தப்பா இருக்கேன், நாலு மாத்தம் பண்ணணும், அப்படித்தானே? ஒண்ணுமில்ல, இந்தியாவுடைய அரசியல் சாசனம், அரசியல் சட்டம் தயாரிக்கப்பட்டது. அரசியல் சட்டம் என்பது பெரிய பெரிய பண்டிதர்களால் பல ஆண்டுகள் ஆராய்ந்து ஆய்வு செய்து விவாதங்கள் நடத்தி உருவாக்கப்பட்ட சட்டம் தான் இந்தியாவுடைய அரசியல் சாசன சட்டம். சட்டம் உருவாக்கப்பட்டு ஏறக்குறைய 75 வருஷம் ஆயிருச்சு. 75 வருஷத்துல 81 முறை மாற்றப்பட்டிருக்கிறது இந்தியாவுடைய அரசியல் சாசனம். 75 வருஷத்துல 81 முறை மாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா, இப்ப எவ்வளவு பெரிய பண்டிதன் சொன்னாரேன், அதுல என்ன இருக்க வாய்ப்பு இருக்குது? தப்பு இருக்க வாய்ப்பு இருக்குது, அல்லது காலப்போக்கில சாத்தியம் இல்லாம இருக்கு. இன்னைக்கு சாத்தியமா இருக்கலாம், 100 வருஷம் கழிச்சு சாத்தியம் இல்லாம இருக்கலாம். குர்ஆனை பற்றி அல்லாஹ் பேசுகிற போதே ஒண்ணு, முரண்பாட்டை நீ பார்க்கவே முடியும். அட்டை டு அட்டை நீங்க படிச்சு பாருங்க, முன்பின் முரண்பாடுகளை குர்ஆனை நீங்கள் பார்க்கவே முடியாது. அது மாதிரி சாத்தியமற்றது என்று நீங்கள் எதையும் பெறவே முடியாது. அப்ப குர்ஆனை அவர்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா? அல்லாஹ் அல்லாத பிறரால் இந்த குர்ஆன் அருளப்பட்டிருந்தால் இதில் ஏராளமான முரண்பாடுகளை அவர்கள் பெற்றிருப்பார்கள் என்று பேசுகிறானே. இதுல முரண்பாடே இல்லை என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? சிந்திக்கணும், படிக்கணும். படித்தாத்தான் முரண்பாடு இருக்குதா இல்லையான்னு தெரியும். ஒரு பேச்சுக்கு ஒரு ஆள் முரண்பாடு இருக்குன்னு ஒன்னு சொன்னா கூட, இல்லப்பா இது முரண் அல்ல, இதை இப்படிதான் புரிஞ்சுக்கிறனே, நீ புரிஞ்சுக்கிட்டது தவறு என்று எப்ப சொல்ல முடியும்? குர்ஆன படித்தாத்தான், சிந்திச்சு பார்த்தாதான், ஆராய்ந்து பார்த்தாதான் என்ன செய்ய முடியும், இதை நீங்கள் சொல்ல முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி சூரத்துல் கமர் 54வது சூரா 17வது ஆயத்து, 54ல 17, வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ரி ஃபஹல் மின் முத்தக்கிர். அந்த சூராவுல ஒரு 4-5 இடங்கள்ல திருப்பி திருப்பி இப்படி அல்லாஹ் சொல்லுவான், வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ரி ஃபஹல் மின் முத்தக்கிர். வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன, நிச்சயமாக நாம் குர்ஆனை ஈஸியாக ஆக்கி வச்சிருக்கோம். லேசாக யஸ்ஸர்னல் குர்ஆன் கேள்விப்படுத்துறீங்களா? அடிப்படையில அந்த அழிவு பேச்சா படிப்போம் இல்லையா? அந்த அழிவுபா பார்த்தா படிக்கும் போது அந்த குர்ஆனுக்கு பேர எஸ்ஸர்னல் குர்ஆன். எஸ்ஸர அப்படின்னு சொன்ன ஈஸியாக ஆக்கினான், புரியுதா? என்னைய விட மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் உங்களுக்கு கிராமர் வந்து அதிகமா தெரியும். எஸ்ஸர ஈஸியாக ஆக்கினான். எஸ்ஸர எஸ்ஸரா எஸ்ஸரு எஸ்ஸரத் எஸ்ஸரதா எஸ்ஸர்ன நான் ஈஸியாக ஆக்கினேன், நான் ஈஸியாக ஆக்கினேன், நாம் ஈஸியாக ஆக்கினோம், புரியுதா? வலக்கது எஸ்ஸர்னா, நிச்சயமாக நாம் என்ன செய்தோம்? ஈஸியாக ஆக்கினோம் அல் குர்ஆன. எதை? குர்ஆனை. இஸ்ஸிக்ரி, நீங்கள் சிந்தித்து பார்ப்பதற்காக. சில பேர் சொல்றாங்கல்ல, குர்ஆனை சிந்திக்கவே கூடாது, குர்ஆன்ல உங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்றாங்கல்ல. குர்ஆன் புரியும்படி உங்களுக்கு ஈஸியாக ஆக்கி வைத்திருக்கிறான். நீங்கள் தர்ஜுமாவை படியுங்கள், ஓரளவுக்கு புரியும். தர்ஜுமா உங்களுக்கு புரியலையா, நேரா போய் இப்னு கதீர் தஃப்ஸீர் இருக்கா இல்லையா அதை எடுத்து என்ன செய்யுங்க, படிங்க, அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியும். அதை படிச்சும் உங்களுக்கு சில ஆயத்துக்கள் புரியவில்லை என்று சொன்னால் அதை புரிஞ்ச ஆலிம்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட கேட்டா புரிய வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஆலிம்கள்ட்ட போறதுக்கு வந்து ரொம்ப அரிதான ஆயத்துக்கள் தான் தேவைப்படுது. நிறைய ஆயத்துகள் நீங்கள் தர்ஜுமாவை படித்தால், தஃப்ஸீரை படித்தால் என்ன செய்ய முடியும், குர்ஆனை புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் பேசுகிறான், நிச்சயமாக குர்ஆனை நாம் ஈஸியாக ஆக்கி வைத்திருக்கிறோம். சிந்தித்து பார்ப்பதற்காக பகல் முத்தகிர், இதை சிந்தித்து படிப்பினை பெறக்கூடிய மக்கள் உண்டா அப்படின்னு அல்லாஹ் கேள்வி கேட்கிறான. அப்ப குர்ஆனை சிந்திச்சு பார்க்கணும், சிந்திச்சு பார்த்து என்ன செய்யணும், படிப்பினை பெற வேண்டும் என்பதற்கு இந்த ஆயத்து வந்து அழகான ஆதாரம். மட்டுமல்லாமல் என் அருமை சகோதர்களே, தாய்மார்களே, யார் குர்ஆனை சிந்திப்பது இல்லையோ, யார் குர்ஆனை சிந்திப்பது இல்லையோ, யார் குர்ஆனை ஓதுவது இல்லையோ, அவர்கள் குர்ஆனை குர்ஆன் என்று ஈமான் கொள்ளாதவர்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தை புரிஞ்சா, யார் குர்ஆனை சிந்திப்பது இல்லையோ அவர்களை பற்றி கடுமையான வார்த்தையில் அல்லாஹ் பேசுகிறான். சூரா முஹம்மது, சூரா முஹம்மது என்று சொல்லக்கூடிய 47வது அத்தியாயத்தின் 24 அஃலா யதபருனல் குர்ஆன அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அவர்கள் குர்ஆனை சிந்தித்து பார்க்க வேண்டாமா, அவர்களுடைய இதயங்களில் சீல் வைக்கப்பட்டிருக்கிறதா, குர்ஆனை சிந்திச்சு பார்க்காம இருக்கிறாங்களே, குர்ஆனோடு நெருக்கம் இல்லாம இருக்கிறாங்களே, அவங்க இதயத்துல என்ன இருக்குதா, சீல் வைக்கப்பட்டுச்சா, சீல் வச்சா தான் கெட்ட பொருள் உள்ள வெளியே வராது, நல்ல பொருள் உள்ள போகாது. ஒரு ஒரு ஆபீஸ்ல சீல் வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா உள்ள உள்ள பொருளை வெளியே கொண்டு வர முடியாது, வெளிப்பொருளை உள்ள என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாது. எப்ப நீங்க குர்ஆனை சிந்திச்சு பார்க்காம இருக்கிறீங்களே, ஏன் உங்க இதயத்தில் சீல் வைக்கப்பட்டிருக்கிறதா, உள்ள உள்ள கெட்டது வெளியே வராதா, வெளியே உள்ள நல்லது உள்ள போகாதா, ஏன் சீல் வைக்கப்பட்ட கல்வை போன்று உங்களுடைய கல்புகள் இருக்கிறது என்று கடுமையாக கோபத்தில் அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப என் அருமை சகோதரர்களே, குர்ஆனை சிந்திக்காதவர்கள் அவங்களுடைய இதயத்தில் என்ன வைக்கப்பட்டிருக்கிறது, சீல் முத்திரை வைக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப குர்ஆன் அருளப்பட்ட முதல் நோக்கம் ஓதுவதற்காக, இரண்டாவது என்ன, சிந்தித்து பார்ப்பதற்காக. எதுக்கு இதுகளை நான் சொல்றேன்னு சொன்னா, இது குர்ஆன் தஃப்ஸீர் வகுப்பு, தஃப்ஸீர் வகுப்புல உட்கார்ந்துக்கணும். ஏன் சொல்றேன்னு சொன்னா, இது ரமதான் மாசத்தை ஒட்டி வருகிறது, அடுத்த வாரம் உங்களுக்கு எல்லாம் லீவு, அப்புறம் பாத்தீங்களா ரமதான் மாசம் இன்ஷால்லாஹ் ஆரம்பிச்சிடேன், ஆறு நோவுக்கு பிறகு தஃப்ஸீருக்கு வர போறேன், அதனால அஸ்திவாரத்தை போட்டு விட்டுருவோம், அதுக்கு அடுத்த அஸ்திவாரத்தை போடுறேன். புரியுதா, ரெண்டாச்சா. மூணாவது, குர்ஆன் அருளப்பட்ட நோக்கம் அதை நீங்கள் முடிந்த அளவுக்கு மனப்பாடம் செய்வதற்காக, முடிந்த அளவுக்கு முடிந்தால் முழுசாக மனப்பாடம் செய்யுங்கள், இல்லை என்றால் உங்களுக்கு எத்தனை சூரா முடியுமோ, புரியுதா, 10 சூராவை மனசுல வச்சுக்கிட்டு மூத்தா போறவர் அந்த 10 சூரா தான், புரியுதா, 5 சூரா மனப்பாடம் 50 வருஷத்துக்கு முன்னால பண்ணிருப்போம், புரியுதா, 50 வருஷத்துக்கு முன்னால 5 சூரா மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இப்ப மட்டும் அதே 5 சூரா தான் வண்டி ஓடுது, சொத்து பத்துல மட்டும் காசு பணத்துல மட்டும் அப்ப ஒண்ணுமே இல்லாம இருக்குங்க, இப்ப இந்த வியாபாரம் பண்ணணும், அந்த வியாபாரம் பண்ணணும், இதை வாங்கணும், அதை வாங்கணும், துனியாவுக்கு மட்டும் 50 வருஷத்துல எக்கச்சக்கமான சொத்து பத்துகளை சேர்த்து வைத்திருக்கிறோமே, ஆகிரத்துக்காக ஒரு இதுக்கு மேல சூறாவ மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கம் நம்மள்ட்ட இருக்குதா, குறைவாக குறைவாகத்தான் நம்மள்ட்ட இருக்குது. அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு குர்ஆன் என்ன செய்யுங்க, மனப்பாடம் பண்ணுங்க. அதுக்காக நீங்க ஒட்டுமொத்த குர்ஆன மனப்பாடம் பண்ண சொல்ல வரல, உங்களுக்கு அது சிரமமா இருக்கேன், முடிந்த அளவு ஒரு நீங்க எப்படி நியத்து வைக்கலாம், நான் ஒரு ஜுசு மனப்பாடம் பண்ணுவேன், என்ன செய்வேன், ஒரு ஜுசு, எந்த ஜுசு, கடைசி அம்மையத்த சாலூன், கடைசி அம்மையத்த சாலூர் மனப்பாடம் பண்ணுவேன். அப்படி நீங்க முயற்சி பண்ணியலாக்க ஒரு அரை ஜுசுவாவது மனப்பாடம் பண்ண முடியும். புரியுதா, நம்ம அம்ப வந்து எதை இலக்காக வச்சு விடணும்னு சொன்னா, எதை இலக்காக ஆக்கின, வானமே இல்லை, வானத்தை நீங்கள் இலக்காக வைத்து அம்பை எழுதினால் அது என்ன செய்யும், ஓரளவுக்கு மேக வர போயிட்டு திரும்பி வரும். நீங்க மேகத்தை எல்லையா வச்சு போனீங்களா, என்ன செய்யும், 10 அடியில தலைக்கு மேல போகாம கீழே வந்து விழுந்துடும். அதனால ஒரு இந்த ரமலான் மாசம் வருது, நான் உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணுவேன் அப்படின்னு நியத்து வைங்க. ஒரு ஜூ நியத்து, ஒரு ஜூ பண்ணாலும் அஹம்துல்லா, ஆனா ஒரு ஒரு பாதி பண்ணுங்க, அரை ஜூஸ் பண்ணுங்க, நிறைய பேரை பார்த்துறாங்க. இப்ப சவுதியில போனல மாஷாலா தபாரக்கல்லா, இவருடைய நண்பர் வந்து அப்துல் ஹமீது பாய் அப்படின்னு ஒரு சகோதரர். அவருடைய பையனை பார்த்தீங்க, ஒரு 7 வயசு 8 வயசு இருக்கேன். 7 வயசு 8 வயசுல 5 ஜுஸ் மனப்பாடம் சூரத்துல் முஜாதலா கது சமி அல்லாஹ் இருக்கு பத்தியலா, அதை ஓதுறாப்புல சூரத்துல ஹஷிரு ஓதுறாப்புல. இப்ப 7 வயசு 8 வயசு 10 வயசுல எல்லாம் பல சின்ன பிள்ளைங்க குரான மனப்பாடமே பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு அந்த தாய் தந்தை காரணம், அந்த பிள்ளையுடைய முயற்சியும் காரணம். அதே மாதிரி ரமலான் மாசம் வருகிறது, அந்த ரமலான் மாசத்துக்கு அரபில சொல்லுவாங்க இது ஷஹ்ருல் குர்ஆன். இந்த மாதம் எந்த மாதம்? ஷஹ்ருல் குர்ஆன், குர்ஆனுடைய மாதம் என்ற காரணத்தால அந்த மாதத்தில் முடிந்த சூராக்கள் முடிந்த ஆயத்துகளை நீங்கள் என்ன செய்யுங்கள், மனப்பாடம் பண்ணுங்கள். ஏன் என்று சொன்னால், அதே அன்கபூத் என்று சொல்லக்கூடிய 29வது அத்தியாயத்தின் 49வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். 29ல் 49 பல் ஹுவ ஆயாத்தும் பையினாத்தும் ஃபீ சுதூரில்லதீன ஊத்தில் இல்ம் வமா யஜஹது பி ஆயாத்தினா இல்லா வாலிமூன். மாறாக ஹுவ ஆயாத்தும் பையினாத்தும், இது தெளிவான வசனங்கள். இந்த குர்ஆன் தெளிவான வசனங்கள். இந்த வசனங்கள் எங்கே இருக்கின்றன என்று சொன்னால், ஃபீ சுதூரில்லதீன ஊத்தில் இல்ம், யார் இல்மு உடையவர்களோ கல்வி உடையவர்களோ அவருடைய இதயத்தில் இந்த வசனங்கள் இந்த குர்ஆன் உள்ளது. சதுருண்டா நெஞ்சி, கல்பு பன்மை என்ன, சுதூர் கல்புகள் நெஞ்சிகள். யாருடைய கல்புகள்ல? ஊத்துல் இல்ம, யார் இல்மு கொடுக்கப்பட்டவர்களோ கல்வி கொடுக்கப்பட்டவர்களோ அவருடைய இதயங்களில் என்ன இருக்கிறது, இந்த குர்ஆன் இருக்கிறது. இந்த குர்ஆனுடைய பல வசனங்கள் உள்ளன என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப குர்ஆன் யாருடைய இதயத்தில் இருக்கிறதோ அவர்கள் ஊத்துல் இல்ம், அவர்கள் அறிவு கொடுக்கப்பட்டவர்கள், கல்வி கொடுக்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப நம்முடைய கல்புகள்ல முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும், குர்ஆன் இருக்கணும், நம்மள இல்முதாரி ஆகணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஆயத்து வந்து அழகான ஆதாரம். அப்ப குர்ஆன் அருளப்பட்ட 3வது நோக்கம் என்ன, அதை நீங்கள் முடிந்த அளவுக்கு மனப்பாடம் செய்வதற்காக. புரியுதா? 4வது நோக்கம் என்ன என்று சொன்னால், எதை நாம் படித்திருக்கிறோமோ அதை அமல் செய்ய வேண்டும். முதல்ல ஓதணும், 2வது சிந்திக்கணும், 3வது முடிஞ்ச அளவுக்கு மனப்பாடம் பண்ணணும், 4வது அமல் படுத்தணும். குர்ஆன் அருளப்பட்ட நோக்கம். இதை பற்றியும் அல்லாஹ் பேசுகிறான். சூரத்துல் அஹ்காப் 33வது சூராவுடைய 71வது ஆயத்து, 33ல் 71, வமன் யுத்இல்லாஹ வரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. ஜும்மாவில் ஓதக்கூடிய ஒமன் யுத்இல்லாஹ வரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா, ஒவ்வொரு ஜும்மாவிலும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒமன் யுத்இல்லாஹ, யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டார்களோ, வரசூலஹு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றினார்களோ, ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா, அவர்கள் மகத்தான வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டாங்களோன்னு அல்லாஹ் சொல்றானே. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது என்று சொன்னால் எதற்கு கட்டுப்படுவது? குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய கட்டளைகள். அப்ப குர்ஆனுக்கு கட்டுப்படுவது என்பது நீங்கள் யாருக்கு கட்டுப்படுவது? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது. அப்ப குர்ஆனை என்ன செய்யணும்னு சொன்னா, குர்ஆனுக்கு கட்டுப்பட்டு குர்ஆனுடைய உபதேசங்கள் பிரகாரம் நம்முடைய அமல்கள் ஆக்கிக்கிறனுங்கிறதுக்கு இந்த ஆயத்து வந்து அழகான ஆதாரம். அதே மாதிரி குர்ஆனை வந்து ஃபாலோ பண்ணணும், குர்ஆனுக்கு கட்டுப்படணும் அப்படிங்கிறதுக்கு சூரத்து நிசா என்று சொல்லக்கூடிய 2வது அத்தியாயத்தின் 59வது வசனம், 4:59 உங்களுக்கு தெரியும் ஆயத்து சொன்னா உங்களுக்கு இதா பழிச்சிட்டு படும். யா ஐயுஹல் லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல் வ உலில் அம்ரி மின்கும். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள், யார் உங்களில் அதிகாரம் படைத்தவர்களோ அவர்களுக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று பேசுகிறானே. அப்ப அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள் என்று சொன்னால் யாரு கட்டுப்படுறது? குரானுக்கு கட்டுப்படுறது. அப்ப குரானுக்கு கட்டுப்படணும், குரானை ஃபாலோ பண்ணணும். இது ஆதாரமா இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்களாக்கே ஒரு வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கோம். நீங்க இப்னு கதீர் இல்ல, சூரத்து நிசாவுடைய 69வது ஆயத்து இருக்கு பாத்தீங்களா, சூரத்து நிசாவுல ஆயத்து நம்பர் என்ன? 69வது ஆயத்து. அந்த ஆயத்தை நான் சொல்லி புட்டு உங்களுக்கு நான் அது இறங்கின வரலாற சொல்றேன். அந்த ஆயத்துல அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, வமன் யுத்இல்லாஹ வர ரசூல فاولئك الذين انعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن اولئك رفيقا ومن يطع الله والرسول யார் குர்ஆனுக்கு கட்டுப்பட்டார்களோ, والرسول யார் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டார்களோ அவர்கள் நாளை மறுமையில் எங்கே தங்குவார்கள் என்று சொன்னால், பௌலாயிக்கம் அல்லதீன அன்னஅமல்லாஹு அலைஹிம், எவர்கள் மீது அல்லாஹ் நியமத்துகளை செய்தானோ அவர்களோடு நாளை மறுமையிலே தங்குவார்கள். புரிஞ்சா? யார் மேல அல்லாஹ் நியமம் செஞ்சா? மின நபியீன, நபிமார்களோடு, வஸ்சித்தீகீன, சித்தீக்கின்களோடு, வஷுஹதா, ஷஹீதுகளோடு, வஸாலிஹீன், சாலிஹீன்களோடு. யார் தங்குவார்கள் இந்த துன்யாவில? குர்ஆன் ஹதீஸ பின்பற்றினாங்கல்ல அவர்கள் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் தங்குவார்கள். என்ன பாய் ஐயா எடுத்தாச்சுல? அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறானே. நீங்க பிறகு ஃப்ரீயா போய் இந்த நிசாவுடைய 69வது ஆயத்து இருக்கு பத்தியலா, இத நீங்க இறங்கின வரலாற்று பின்னணிகளை நீங்கள் படித்து பார்த்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய பள்ளிவாசல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அப்ப ஒரு சஹாபி கவலையோடு பள்ளிவாசலுக்கு வருவார். அவருடைய முகத்துல கவலை தெரியும். ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, யா ஃபுலான் மாலி அராக மஹ்சூனன், என் அருமை சொல்லறே உங்களுக்கு என்ன ஆயிற்று, உங்களுடைய முகத்துல கவலை தெரிகிறதே அப்படின்னு கேட்டாங்க. அவர், ஆமா ரசூலுல்லாஹ், கவலைதான் என்னை பள்ளிவாசலுக்கு அழைத்து வந்தது. பள்ளிவாசலுக்கு வந்தல்ல, என்ன காரணம்? என் கவலை தான் காரணம். என்ன கவலை என்று சொன்னால், நமக்கெல்லாம் என்ன கவலை இருக்கு? சம்பாதிக்கணும், காசு, பணம், சொத்து, நோயி போகணும். நம்மளுடைய கவலை எல்லாம் துனியாவை சுத்தி சுத்தி முக்காவாசி சரியா இருக்கு. அந்த சஹாபியுடைய கவலைய பாருங்க. அவர் நினைச்சாராம், நம்ம இந்த துனியாவுல இருக்கிறோம், இந்த துனியாவுல நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை நான் பாக்குறேன், உங்கள்கிட்ட பழகிறேன், உங்கள்கிட்ட பேசுறேன், அது எனக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பெரிய ஒரு நியமத்தை. அந்த சஹாபி சொல்லுவார், ரசூலுல்லாஹ் டைரக்டா சொல்லுவார், உங்களை பாக்குறது, உங்கள்கிட்ட பேசுறது, உங்கள்கிட்ட பழகிறது எனக்கு பெரிய ஒரு பாக்கியம். நான் ஒரு நாளைக்கு மூத்தா போயிடுவேன், நீங்களும் ஒரு நாளைக்கு மூத்தா போயிருவிய, நீங்க வந்து சொர்க்கத்தில் மிக உயர்ந்த சொர்க்கத்தில இருப்பீங்க. என்னுடைய மௌத்துக்கு பிறகு ஏமா பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சு எனக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் தருவதா இருந்தாலே, உங்க லெவல் சொர்க்கத்தை எனக்கு அல்லாஹ் தரமாட்டானே, அந்த உயர்ந்த தரஜாவை எனக்கு பெற முடியாது. நான் சொர்க்கத்துக்கே வந்தாலே கீழ்நிலை சொர்க்கத்தை தானே பெற முடியும். அப்ப சொர்க்கத்தில் என்னால் உங்களை பார்க்க முடியாது, உங்களோடு பேச முடியாது, உங்களோடு பழக முடியாது. இந்த பழக்க வழக்க நட்பு என்பது துனியாவோடு முடிந்து போய்விடுமோ என்கிற இந்த கவலைதான் என்னை பள்ளிவாசலுக்கு வரவழைத்தது என்று அந்த சஹாபி சொல்வார். சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பதில் சொல்லாம அமைதி காப்பாங்க. அப்படி அமைதி காக்கும் போது இந்த வசனம் அருளப்பட்டது. எந்த வசன? சூரத்து நிசா உடைய 69:70. வமன் யுத்இல்லாஹ வர ரசூல் ஃபௌலாயிகம் அல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷுஹதா வஸாலிஹீன் வஹஸன உலாயிக ரஃபீகா. இந்த சஹாபியுடைய கவலை என்ன? நம்ம துன்யாவுல தான் ரசூலுல்லாஹ்வை பார்ப்போம், பார்க்க முடியும், மறுமையில பார்க்க முடியாது. இதான கவலை, இதான கவலை. அதுக்கு அல்லாஹ் சொல்றான், நீங்கள் துனியாவில் குர்ஆனை பின்பற்றினால், துனியாவில நீங்கள் குர்ஆனை பின்பற்றினால், அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றினால், நாளை மறுமையில் நீங்கள் யாரோடு சொர்க்கத்தில் தங்குவீர்கள்? நபிமார்களோடு, நபிமார்களோடு. நீங்கள் சொர்க்கத்தில் தங்குவீர்கள், நீங்க கவலைப்பட தேவையில்ல, பயப்பட தேவையில்லை. இந்த சஹாபி கவலைப்பட்டார்ல, பயந்தார்ல, அந்த சஹாபிக்கு ஆறுதலாக இந்த வசனம் அருளப்பட்டது என்பதை இமாம் இப்னு கதீர் அவர்கள் தங்களுடைய தஃப்ஸீர் இப்னு கதீர்ல இந்த ஹதீஸை இந்த வரலாறு பதிவு பண்றாங்க என்று சொன்னால், அவை நார்மை சகோதரர்களே, தாய்மார்களே, குர்ஆன் என்ன செய்யணும், பின்பற்றன, அமல் செய்யணும், இது குர்ஆன் அருளப்பட்ட நாலாவது நோக்கம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லாம நான் இவரை ஏத்துக்கிறேன், அவரை ஏத்துக்கிறேன், இந்த தலைவர், அந்த தலைவர், எந்த தலைவராக இருந்தாலும் தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் யார் என்று சொன்னால் யாரு தான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தலைவரை வச்சுக்கிறீங்க, அந்த தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் யாரு தான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுக்கு நிகர் தலைவர் ஒருவர் இருப்பதாக சொன்னால், அவரை விட மேலே உள்ள தலைவர் ஒருவர் இருப்பதாக சொன்னால், ஒரு முஸ்லீமே இல்ல, வேற ஆளை கொண்டு வந்து இவர் ரசூல்லாவுக்கு சமம் என்று சொன்னால் முஸ்லீம் ஆவரு, வேற ஆளை கொண்டு வந்து இவர் ரசூல்லா விட மேலே சொன்னா அவர் முஸ்லீமா இருக்க முடியாது. அப்ப அப்ப நம்ம யாரை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், இந்த தலைவர் அந்த தலைவர் என்று சொல்லுவதை விட தலைவர்களுக்கெல்லாம் தலைவராக ஒருவர் இருக்கிறாரே, இருந்தாரே, அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்களதான் ஃபாலோ பண்ணனே, அப்பதான் சொர்க்கத்துக்கு போக முடியும், இல்லை என்றால் நரகத்துக்கு போயிருவாங்க அப்படிங்கறத சூரத்துல் அஹ்சாப் 33வது சூராவுடைய 66 முதல் 68 வரை வரக்கூடிய வசனங்கள். சூரத்துல் அஹ்சாப்ல 66 to 68 நாளைக்கு நடக்க போகக்கூடிய நிகழ்ச்சிய அல்லாஹ் குர்ஆன்ல எச்சரிக்கை செஞ்சுட்டான். யௌம துக்கல்லபு வுஜூஹுஹும் ஃபின்னார் يقولون يا ليتنا أطعنا الله وأطعنا الرسولا وقالوا ربنا إنا أطعنا سادتنا وكبراءنا فأضلونا السبيلا ربنا آتهم ضعفين من العذاب ولعنهم لعنا كبيرا يوم عند نالل எந்த நாளில் மறுமை நாளில் تقلب وجوههم في النار சில முகங்கள் நரகத்தில் போட்டு புரட்டப்படும். மறுமையினாலில் சில முகங்கள் நரகத்தில் போட்டு புரட்டப்படும். அப்படி புரட்டப்படுகிற போது அவர்கள் கதறுவார்கள், கத்துவார்கள், எப்பூர்வன யாழைத்தனா, எங்களுக்கு ஏற்பட்ட கை செய்தமே, எங்களுக்கு ஏற்பட்ட கை செய்தமே என்று கதறுவார்கள். கதறிக்கொண்டு சொல்வார்கள், யாழைத்தனா அசனல்லாக ரசூலா, நாங்கள் உலகத்தில் குர்ஆனை பின்பற்றியிருந்தால், ஹதீஸை பின்பற்றியிருந்தால், யார் யாரையோ நாங்கள் பின்பற்றி விட்டோமே, யார் யாரையோ நாங்கள் பின்பற்றிய காரணத்தால் நரகத்தில் போட்டு புரட்டப்படுகிறோமே, நாங்கள் உலகத்தில் குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றியிருந்தால் என்று அந்த நரகவாசிகள் கதறுவார்கள், புலம்புவார்கள், சொல்வார்கள், இன்னா அத்தாயனா, நாங்கள் பின்பற்றி விட்டோம் உலகத்திலே யாரை, சாதத்தனா, எங்களுடைய செய்யதுமாறுகளை, சையது சையது, அந்த சையது, இந்த சையதுங்கிறாங்கல்ல, தலைவருங்கிறாங்கல்ல, இந்த யாரை நாங்கள் பின்பற்றி விட்டோம் என்று சொன்னால், சாதாத்தானா, எங்களுடைய சையது மாறுகளை, தலைவர்களை பின்பற்றி விட்டோம். ஓ குபரானா, எங்களுடைய முன்னோர்கள் கபீர், கபீருடைய பண்பு குபரா, எங்களுடைய முன்னோர்களை பின்பற்றி, இன்னைக்கு சொல்றாங்கல்ல, கேட்டா இப்படிதான் எங்க முன்னோர்கள் சொன்னாங்க அப்படின்னாங்கல்ல, எப்ப முன்னோர் முன்னோர்கள் சொல்றிய, அதை விட பெரிய முன்னோர் யாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர் ஒரு 100 வருஷம், 200 வருஷம், 300 வருஷம் உள்ள முன்னோர் இருப்பார்ல, அவரை முன்னோர்வாரு, நீ 200 வருஷம், 300 வருஷம் பாப்பாதுக்காப்பா, 1400 வருஷமா இருந்தார்ல முன்னோர், அவரை பார், புரிஞ்சா, அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த சஹாபாக்கள், அந்த தாபியங்கள், அந்த தபா தாபியங்கள், அந்த இமாம்கள், அந்த முஹஜிர்கள், அந்த வரலாறுகளை நீங்கள் படித்து பார்த்தால் ஒரு கரெக்டான மார்க் கிடைக்கும். பல பேர் படிக்கிறது இல்லை, தெரியறது இல்லை, சொல்றது இல்லை. அதனால முன்னோர் முன்னோர் சொல்றாங்கல்ல, சையது சையதுங்கிறாங்கல்ல, அப்ப மறுமையில் நரகத்தில் புரட்டப்படுகிற பொழுது அந்த நரகவாசிகள் சொல்வார்கள், நாங்கள் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றாமல் உலகத்தில் எதை பின்பற்றி விட்டோம் என்று சொன்னால், சாதாத்தானா, சையதுமார்களுடைய பேச்சை கேட்டு விட்டோமே, எங்களுடைய முன்னோர்களை பின்பற்றி விட்டோமே, அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்களே என்று கதறுவார்கள். கதறிக்கொண்டே மறுமை நரகத்திலே சொல்வார்கள், ரப்பனா எங்கள் ரப்பே ஆதிஹிம் லாஃபைன் மினல் அதாப், எங்களை விட டபுள் மடங்கு அதாபை நீ அவர்களுக்கு கொடுப்பாயாக. யாரு இன்னைக்கு முன்னோர் தானே, இன்னைக்கு சையீது சையீது தானே, அவன் சொல்லுவான் இந்த முன்னோர் இந்த சையீது பேச்ச கேட்டுதான் நரகத்துக்கு வந்துட்டேன், நான் நரகத்துக்கு வர்றதுக்கு அவன் தான் காரணம், அதனால எங்களுக்கு இந்த தண்டனை என்று சொன்னால் நாங்க இங்க வர்றதுக்கு காரணமா இருந்தாங்களே அவங்களுக்கு நீ என்ன செய்யலாம், அதாப் இந்த அதாபை எங்களுடைய அதாபு டபுள் மடங்கு நீ அவங்களுக்கு கூட அல்ல, அவர்கள் மீது நீ லயனத்தை இறக்குவாயாக, அவர்களை சபித்து விடுவாயாக, அந்த முன்முறைகளை செய்யுமாறுகளை நீ சபித்து டபுள் மடங்கு அதாபு கூட அல்ல என்று நரகத்தில் நரகவாசி புலம்புவான். இந்த உலகத்துல குர்ஆனை பின்பற்றாம ஹதீஸ பின்பற்றாம எங்க முன்னோரை பின்பற்றேன், எங்க தலைவரை பின்பற்றேன், எங்க அஜரத்தை பின்பற்றேன் என்றெல்லாம் சொன்னானா இல்லையா? அப்ப இந்த குர்ஆனை பாருங்க, குர்ஆன் அருளப்பட்ட நோக்கமே என்ன? ஓதுவதற்காக, சிந்திப்பதற்காக, மனப்பாடம் செய்வதற்காக, பின்பற்றுவதற்காக. எனவே எதை பின்பற்றனே? குர்ஆனை பின்பற்றுங்க. இது நாலாவது நோக்கம். அஞ்சாவது கடைசி நோக்கமா? நிறைய நோக்கம் இருக்குது, இந்த தஃப்ஸீர் வகுப்புல அஞ்சு தான் சொல்றேன், சரியா? அஞ்சாவது நோக்கம் என்ன என்று சொன்னால், நாம் எதை ஓதினோமோ, எதை சிந்தித்தோமோ, எதை மனப்பாடம் செய்தோமோ, எதை கொண்டு அமல் செய்தோமோ, அதை என்ன செய்யணும்? பிற மக்களுக்கு எடுத்து சொல்லணும். நம்ம அதை மட்டும் செஞ்சிடுவோம், ஆனா மேல உள்ள நாளையும் செய்யாம செய்வோம், அங்கதான் பிரச்சனை வரும். நீங்க ஓதி சிந்திச்சு அமல் செஞ்சு மனப்பாடம் பண்ணு, நீங்க சொன்னீங்களாக்க அது கரெக்டான கல்வியா இருக்கு, அந்த தாவாவுல அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கும், அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். நம்மளுக்கு ஓதவே தெரியாது, நம்மளுக்கு சிந்திக்கிற ஸ்டைலே கிடையாது, நம்ம உள்டா உள்டாவா சிந்திச்சுக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி சொல்ற இன்னைக்கு தான் நோம்பு, இன்னைக்கு தான் பெருநாள், அடுத்த வாரம் பாருங்களேன், அடுத்த வாரம் பாருங்களேன், எல்லா மக்களும் முஃப்திகளா மாறி போயிடுவாங்க. ஒரு காலி, ஒரு நீதிபதி, ஒரு இமாமு, அதெல்லாம் தேவையில்லை. இந்த கன்னியாகுமரியில பிறகு பார்த்துட்டாங்க, இந்த நாகர்கோயில பிறகு பார்த்துட்டாங்க, இந்த துருக்கியில பார்த்துட்டாங்க. அப்படின்ட்டு சித்துனா சித்துனா சித்துனாங்கிறது வந்து அதான் ரமலான் மாசத்துல சைத்தான எல்லாம் கட்டி போட்டுவான்னு ஹதீஸ் இருக்குது. ஆனா நம்ம ஊர் மக்களை பார்த்தீங்க, ரமலான் மாசத்துலதான் குசுமு ஜாஸ்தி என்ன செய்யறாங்க, இந்த பிறகு விஷயத்துல பண்றாங்க. அதனால என் அருமை சகோதர்களை, நீங்க படிங்க, சிந்திங்க, ஈழ்மை சேருங்க. ஈழ்மை சேர்த்தா தான் இந்த பிறை விஷயமாவெல்லாம் இமாம்கள் முஹத்தீதுகள் எல்லாம் என்ன சொன்னாங்க, உதாரணமாக இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹு அலைஹி, பெரிய பெரிய ஒரு மேதை, பெரிய ஒரு இமாம். நீங்க கேள்விப்பட்டிருப்பீய, இப்னு கதீர் இருக்கிறாங்க, இமாம் இப்னு கதீர் பாத்துக்கலாம் பாய் மெதாஸ்ல பாத்துமே, இமாம் இப்னு கதீர் ரஹமத்துல்லாஹி அலைஹி, இமாம் இப்னு கதீர் ரஹமத்துல்லாஹி அலைஹி பிரபலியமான ஒரு மேதை. இமாம் இப்னுல் கய்யும், இப்னு கய்யும் ஜௌசி ரஹிமஹுல்லாஹு அலைஹி, பெரிய ஒரு மேதை. இமாம் ஜஹபி ரஹிமஹுல்லாஹு அலைஹி, பெரிய ஒரு மேதை. ஹதீஸ் கால இமாம்கள், வரலாற்று துறை இமாம்கள், வரலாறு இஸ்லாமிய வரலாறுல இந்த மூணு பேருடைய யார்? இமாம் இப்னு கதீர், இமாம் இப்னுல் கய்யும், இமாம் ஜஹபி. இந்த மூணு பேரும் பெரிய மேதைகள் வரலாற்று ஹதீஸ் துறைகள்ல. இந்த மூன்று பேருக்கும் உஸ்தாத் யார் என்று சொன்னால் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹு அலைஹி. மூணு பேருக்கு உஸ்தாத் யாரு? இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹு அலைஹி. நீங்க இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹு அலைஹிலாம் இந்த பிறை விஷயத்துல என்ன சொன்னாங்க படிச்சு பாருங்க. இமாம் புகாரி என்ன சொன்னாங்க படிச்சு பாருங்க. இமாம் திருமிதி என்ன சொன்னாங்க படிச்சு பாருங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க படிச்சு பாருங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க படிச்சு பாருங்க. அப்படி படிச்சாத்தான் அந்த இமாம்கள் என்ன சொல்றாங்க தெரியும். அதையே ஒன்னத்தையும் படிக்காம டைரக்டா ஃபத்வா விட்டு அடிச்சுடுற மத்தியலா, அதெல்லாம் தப்பு. அந்த காரியத்தை நீங்க பண்ணாதீங்க. அப்ப இந்த நாளையும் செய்து விட்டு அஞ்சாவது என்ன செய்யணும்? படிச்சே இல்ல, சிந்திச்சே இல்ல, மனப்பாடம் பண்ணியே இல்ல, அவள் செஞ்சே இல்ல, இங்கிருந்து எதை நீங்கள் படித்தோ அதை பிற மக்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க? எடுத்து சொல்லுங்கள், பிரச்சாரம் செய்யுங்கள் என்பதை பற்றி சூரத்துல் மாயிதா என்று சொல்லக்கூடிய ஐந்தாவது அத்தியாயத்தின் 67வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், யா அய்யுஹர் ரசூல் பல்லிக் மா உன்ஸில இலைக மின் ரப்பிக். ரசூலே, பல்லிக நீங்கள் என்ன செய்யுங்கள், எத்தி வைத்து விடுங்கள். மா உன்சில இலைக்க மின் ரப்பிக்க, உங்களுடைய ரப்பிடமிருந்து எது உங்களுக்கு அருளப்பட்டதோ, உங்களுடைய ரப்பிடமிருந்து உங்களுக்கு எது அருளப்பட்டதோ, நீங்கள் எதை படித்தீர்களோ, எதை தெரிந்து கொண்டீர்களோ, எதை நீங்கள் அமல் செய்தீர்களோ, அதை என்ன செய்யுங்க, பல்லிகு பண்ணுங்கள், எத்தி வையுங்கள், தாவா செய்யுங்கள். பல்லிகனா என்ன, ஒரு தபலீக ஜமாத்து தெரியும், தெரியுமா தெரியாதா, தெரியும். தபலீக ஜமாத்துங்கிறாங்களே, பல்லக யுபல்லிகு தபலீக, புரிஞ்சா பாய், கரெக்டா செலவு சொன்னா, பல்லக அப்படின்னு சொன்னா எத்தி வைத்தான், பல்லக என்ன அர்த்தம், எத்தி வைத்தான், இரண்ட கால வினை, பல்லகனா எத்தி வைத்தான், எடுத்து சொல்லிவிட்டான், இறந்த கால வினை. யு பல்லிகு எத்தி வைப்பான், எடுத்து சொல்வான், வருங்கால வினை. தபலீக எத்தி வைத்தல், எடுத்து சொல்லுதல் என்று பொருள். தபலீக ஜமாத், புரியுதா, ஜமாத் என்ன செய்கிறது, எத்தி வைக்கக்கூடிய ஜமாத், எடுத்து வைக்கக்கூடிய ஜமாத் அப்படின்னு பேர் வச்சுக்கிறாங்க. குர்ஆன்ல இந்த ஆயத்துல சூரத்துல் மாயிதா அஞ்சாவது சூராவுடைய 67வது ஆயத்துல, யா அய்யுஹர் ரசூல், ரசூலே பல்லிக, நீங்கள் தபலீக செய்யுங்கள், நீங்கள் எடுத்து சொல்லுங்கள், நீங்கள் எத்தி வையுங்கள். மா உன்சில இலைக்க மின் ரப்பிக்க, உங்களுடைய ரப்பிடமிருந்து உங்களுக்கு எது வகியாக அருளப்பட்டதோ அதை என்ன செய்யுங்கள், எடுத்து சொல்லுங்கள், பிரச்சாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, குர்ஆன் அருளப்பட்ட பல்வேறு நோக்கங்கள்ல இந்த அஞ்சு நோக்க முக்கியமான நோக்கங்கள், இந்த நோக்கம் உள்பட என்னென்ன நோக்கத்திற்காக குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறதோ அந்த நோக்கத்தை பின்பற்றக்கூடிய அமல் செய்யக்கூடிய நல்லவர்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்ற துவாவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அதாபன்னார். وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم